ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 99வது திருப்பாடல். நான்கு நிலை. அம்பிகை பல பல உருவங்களில் எழுந்தருளி அன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். வெவ்வேறு திரு அவதாரங்களை செய்கிறாள். மிகவும் சூட்சும பொருளாக உள்ள எம்பெருமாட்டி மிக மிக உயர்ந்த இடங்களில் இருக்கிறாள். மெல்ல மெல்ல உலகத்தவருக்கு அனுகிரகம் புரிய இறங்கி வருகிறாள். பிறகு தன்னுடைய அன்பர்களின் உள்ளே நின்று நிலவுகிறாள். அப்படி வரும் எல்லா நிலைகளையும் கணக்கெடுத்து காட்ட யாரால் முடியும்? ஒரு வகையாக அம்பிகையின் நான்கு வேறு நிலைகளை எடுத்துச் சொல்ல வருகிறார் அபிராயப்பட்டர். ஆதலால் இந்த பாடலை குயிலாய் இருக்கும் கடம்பாடவி இடை கோல இயல் மயிலாய் இருக்கும் இமயாச்சலத்திடை வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே என்று அமைக்கிறார். முதலில் குயிலாயிருக்கும் கடம்பாடவி இடை என்று அமைக்கிறார். அம்பிகை தன்னுடைய பரிவார தேவதைகளுடன் பரதேவதையாக இருக்கும் திருக்கோயிலுக்கு சிந்தாமணி கிரகம் என்று பெயர். அதை சுற்றி கதம்பவனம் இருக்கிறது. அந்த கதம்பவனம் இருக்கும் இடம் ஒரு தீவு. அதற்கு மணித்வீபம் என்று பெயர். அதை சுற்றி கற்பக காடு இருக்கிறது. இவை யாவும் அமுதக்கடலின் நடுவே அமைந்துள்ளன. சௌந்தரலகிரியில் சுதாசிந்தோர் மத்தியே என தொடங்கும் ஸ்லோகத்தில் இந்த செய்திகள் வருகின்றன. அமுதக்கடலின் நடுவில் கற்பகவனத்தினிடையே கதம்ப மரங்கள் அடர்ந்த இடத்தின் நடுவில் ஒரு மணிமண்டபம் உண்டு. அங்கே சிந்தாமணி கிரகம் என்ற திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோயிலில் அம்பிகை இருக்கிறாள் என்று பைரவயாமலம் என்ற நூல் கூறுகிறது. அம்பிகை எழுந்தருளிய ஸ்ரீபுரத்தில் 25 மதில்கள் உண்டு. 25 தத்துவங்களை குறிப்பவை அவை. அந்த மதில்கள் மணிகளாலும் தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்களாலும் ஆனவை. தங்க மதிலுக்கும் வெள்ளி மதிலுக்கும் இடையே கதம்பவனம் இருப்பதாக லலிதாஸ்தவரத்னம் என்ற நூல் கூறுகிறது. கதம்பவன வாசினி என்பது அம்பிகையின் 1000 நாமங்களில் ஒன்று. கதம்பகானனா வாசா என்ற லலிதா திருசதியில் வருகிறது. இத்தகைய கதம்பவனத்தின் இடையே அம்பிகை எழுந்தருளி இருக்கிறாள். நல்ல மரங்களிடையே வாழும் குயிலைப் போல அம்பிகை அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். அம்பிகையின் குரல் மிகவும் இனிமையானது. குயிலின் ஒலியைப் போல இனிமையை தருவது. காற்றில் இருப்பதாலும் இனிய குரலை உடைமையாலும் அம்பிகையை குயிலாக உருவம் செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று அன்னையை கதம்பவனத்தில் வசிக்கக்கூடிய குயிலாக உருவப்படுத்தி இந்த பாடல் முதல் வரியை குயிலாய் இருக்கும் கடம்பாடவி இடை என்று அமைக்கிறார் அபிராயப்பட்டர். பிறகு கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை என்று அமைக்கிறார். இமயாச்சலத்தில் திரு அவதாரம் செய்தபோது அங்கே இளம்பெண்ணாக அம்பிகை விளையாடினாள். அப்பொழுது மயில் தன் தோகையை விரித்து அழகாக ஆடுவது போன்ற வனப்புடன் விளங்கினாள். மயில் அழகான பறவை. பச்சை நிறமும் மென்மையும் அழகிய நடையும் உடையது. பார்வதியாக அவதாரம் செய்தபோது அம்பிகை பச்சை நிறம் உடையவளாக இருந்தாள். அவள் மெல்லியல் மெத்தென்ற நடையை உடையவள். மலையின் மேல் மயில் வளர்வது இயல்பு. இத்தனை வகைகளாலும் அம்பிகை மயிலைப் போல் இருக்கிறாள். அவள் இமயத்து மயில் என்ற பொருள்பட இங்கே கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திரை என்று அமைக்கிறார். இதோடு நிற்கவில்லை அன்னை, பின்னும் இறங்கி வருகிறாள். யாவரும் காணும்படி இறங்கி வருகிறாள். வானத்திலே தோன்றும் சிங்கதிரவனாக ஒளி விடுகிறாள். ஒளி தருகின்ற சுடர்கள் யாவுமே அவளுடைய திருவுருவங்களே. பானுமண்டல மத்தியஸ்தா என்பது லலிதாம்பிகையின் திருநாமங்கள் ஒன்று. சூரிய மண்டலத்தின் நடுவே நின்று சுடர்கின்றவள் அவள். சூழச் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என்று அபிராயப்பட்டர் முன்பே பாடியிருக்கிறார். அம்பிகைக்கு அஷ்டமூர்த்தி என்பது ஒரு திருநாமம். பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் உயிர் என்னும் 8 வடிவங்கள் அவள். ஆகவே சூரியனும் அவள் வடிவம்தான். உதயவாகும் சூரியனில் அவளுடைய திருமேனிச் சோதியை காணலாம். உதிக்கின்ற செங்கதிர் என்று இந்த முதல் பாடலில் அபிராயப்பட்டர் இந்த பாடலை தொடங்கியிருக்கிறார். ஆகவே ஸ்ரீபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அம்பிகை தேவரும் முனிவரும் காண இமாச்சல புத்திரியாக இறங்கி வந்தவள். யாவரும் காணும் வண்ணத்தில் கதிரவனாக சுடவிடுகிறாள். அதனால் பாடலின் அடுத்த வரியை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் என்று அமைக்கிறார். இனி அடுத்து மிகவும் நெருக்கமாக வந்து அருள் செய்யும் நிலையை சொல்ல வருகிறார் அபிராயப்பட்டர். உபாசகர்களுடைய இதே கமலத்தில் அவள் எழுந்தருளி இன்பம் தருவாள். யோகிகளுக்கு சகசார கமலத்தின் வீட்டிலிருந்து காட்சியளிப்பாள். 6 ஆதாரங்களும் கடந்த நிலையில் இருப்பது சகசார கமலம். ஒவ்வொரு ஆதார கமலத்திலும் அவள் வெவ்வேறு வடிவங்களோடு விளங்குகிறாள். அதை பற்றி பல சமயங்களில் பார்த்தோம். அந்த கமலங்களில் அம்பிகை அன்னம் போல எழுந்தருளியிருப்பாள். அன்னம் ஹம்சமந்திர சுரூபம். நன்மையையும் தீமையையும் பிரித்தறியும் பறவை. தூய வெண்ணிற வடிவமுடையது. மிக உயர்ந்த இமாச்சலத்து மானசவாவியில் நீந்துவது. தரை, நீர், வானம் என்ற மூன்று இடங்களிலும் சஞ்சரிப்பது. அம்பிகையும் நன்மை தீமையை வேறு பிரித்தறிந்து நலம் செய்பவள். சுத்த சத்துவ குணத்தினருக்கு புலப்படுபவள். மிக உயரமான நிலையில் இருப்பவள். கருணையினால் அந்தர்மத்திய பாதலம் என்னும் மூன்று இடங்களிலும் சஞ்சரிப்பவள். ஆதலால் அவளை கமலத்து அன்னம் என்று சொல்லலாம். அந்த பொருள்பட பாடல் நடத்த வரியை கமலத்தின் மீது அன்னமாம் என்று அமைக்கிறார். பிறகு பாடலின் இறுதியில் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அபிராமிப்பட்டர் அம்பிகையை முதலில் பர்வதராஜபுத்திரி என்று குறிப்பிடுகிறார். பழங்காலத்தில் சிவபுரானுக்கு பார்வதி தேவியை இமவான் தாரை வார்த்து அளிக்க அப்பெருமானை அவள் மணந்து கொண்டாள். அம்பிகை தன் காதில் பொன்னாலான கனத்த குழையை அணிந்திருக்கிறாள். அத்தோடு மாங்கல்யத்தை போன்றது. அம்பிகை நித்திய சுமங்கலியாதலால் அந்த கணங்குழை அவள் திருச்செவியில் என்றும் நீங்காமல் இருக்கிறது. பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொண்டதை நினைத்து அபிராயப்பட்டிருக்கு அந்த பெருமாட்டியின் நித்திய மங்கள வாழ்வு நினைவுக்கு வருகிறது. அதன் அடையாளமாகிய தாடங்கத்தையே குறிப்பிட்டு அம்பிகையை அடையாளம் காட்டுகிறார். ஆனால் பாடலின் இறுதியில் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இங்கனம் அம்பிகையின் பல்வேறு நிலைகளை சொல்லி அவள் கருணையினால் இவ்வாறு விளங்குகிறாள் என்பதை புலப்படுத்தியதை கருவாக வைத்து அபிராமிப்பட்டர் அருளி செய்த இந்த பாடலானது தமிழ் இலக்கண அந்தாதி செய்யுளாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை அவர் சொன்ன இலக்கண நிலையிலே நாமும் சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.